Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயிலுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Omega Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்தின் ஒரு நுழைவாயிலாகும்.
Truth which God is revealing to the church in these last days.
இந்த கடைசி காலத்தில் தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தும் சத்தியங்களாகும்.
We are now living at the end of the age.
நாம் இப்பொழுது இந்த காலத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we need to be able to hear what God is saying to the church in these days.
இந்த நாட்களிலே தேவன் சபைக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
And so today we're going to look at it only takes a few people in order for God to bring a visitation.
இந்த நாளிலேயும் கூட தேவன் தம்முடைய மிகப்பெரிய ஒரு சந்திப்பை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு வெகு சில ஆட்கள் இருந்தால் போதும் என்ற காரியத்தை குறித்து கவனிக்க போகிறோம்.
Now God has purposed that he is going to reach every city in the world with a dynamic proclamation of the gospel.
இந்த உலகத்தின் எல்லா பட்டணங்களிலேயும் மிக வீரியத்தோடு சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ண வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார்.
Jesus said this gospel shall be preached to every tribe, every tongue, every nation before he will return.
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அவர் திரும்பி வருவதற்கு முன்பாக சகல பாஷைக்காரருக்கும் சகல தேசத்து மக்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
The Lord is going to visit every nation with revival.
மகா பெரிய எழுப்புதலால் தேவன் எல்லா தேசங்களையும் சந்திக்க போகிறார்.
And everywhere where he can find certain kinds of Christians, he's going to come with revival.
எல்லா இடங்களிலேயும் ஒரு குறிப்பிட்ட விதமான கிறிஸ்தவர்களை அவர் பார்த்த உடனேயே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை அவர் அங்கே அனுப்பி வைப்பார்.
Now in Matthew chapter 5 in verse 13 it tells us this.
இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதை சொல்லுகிறது.
It says ye are the salt of the earth. But if the salt has lost its savor, wherewith shall it be salted? It is thenceforth good for nothing, but to be cast out and to be trodden under foot of men.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது.
Now Jesus was saying that we as Christians are supposed to be like salt in our communities.
கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழும் சமுதாயத்திலே உப்பை போல இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார்.
So then what does it mean for us to be salt?
நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன?
You know, God doesn't need a lot of people to start a real move of God.
உண்மையான ஒரு தேவனுடைய மகத்தான அசைவை கொண்டு வருவதற்காக மிக அதிக அளவில் ஆட்கள் தேவை என்று தேவனுக்கு இல்லை.
But he does need a certain kind of Christians.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதமான கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவை.
There's a good example of this in scripture.
வேதத்தில் இதை குறித்த சில நல்ல உதாரணங்களை காண முடியும்.
In the book of Judges in chapter 7, Israel was being overrun by the enemy.
நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலரை அவருடைய சத்துருக்கள் அதிகமாய் ஒடுக்கி ஜெயிக்கிறதை பார்க்கிறோம்.
And so God called a man by the name of Gideon.
ஆகவே கிதியோன் என்ற பெயருடைய ஒரு மனிதரை தேவன் அழைத்தார்.
Now Gideon was called to save the nation of Israel.
இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கென்றே கிதியோன் அழைக்கப்பட்டான்.
Gideon didn't feel very happy about this, but he accepted the challenge.
அந்த அழைப்பை கேட்டவுடனே அதை குறித்து கிதியோன் சந்தோஷப்படவில்லை. ஆனாலும் அந்த சவாலை சிரமேற்கொண்டான்.
So he got together 32,000 men.
ஆகவே இப்பொழுது 32,000 மனுஷரை அவன் கூட்டி சேர்த்தான்.
He wasn't sure if this was enough and was enough to defeat the enemy.
தன்னோடு கூட இருக்கிற இவ்வளவு பேர் கொண்டு எதிரியை முறியடிக்க போதுமானவர்களா என்ற நிச்சயம் உனக்கு இருக்கவில்லைதான்.
But at least he had 32,000 men.
ஆனாலும் 32,000 பேராவது அவனோடு கூட இருந்தார்களே.
And so God came to him and said, you've got too many men.
இப்பொழுது தேவன் அவனிடம் வந்து சொல்லுகிறார், உன்னோடு கூட அளவுக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள்.
Now Gideon is thinking, well, I didn't think we had enough men.
கிதியோன் இப்பொழுது தனக்குள் நினைக்கிறான், போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லையே என்று நாம் நினைத்தோமே.
And so God kept coming to him and reducing the number.
தேவன் இப்பொழுது அவரிடத்தில் வந்து அவருடைய எண்ணிக்கையை குறைக்க சொல்லுகிறார்.
And finally he reduced them down to 1,000 men.
கடைசியாக 1,000 பேருக்கு அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது.
And then God looked at the situation and said, that's still too many.
பின்பு தேவன் சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறார், இந்த 1,000 பேர் கூட அதிகம் தான்பா.
And finally God said he reduced them down to 300 soldiers.
கடைசியில் 300 வீரர்களுக்கென்று தேவன் அந்த கூட்டத்தை குறைத்து விட்டார்.
Why did God do that?
தேவன் ஏன் இப்படி செய்தார்?
You would think that the more number of soldiers you've got, the better it will be.
எந்த அளவுக்கு அதிகமான போர்வீரர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இருந்தால் காரியம் நன்றாயிருந்திருக்குமே நினைக்கிறீர்களா?
Well, God did this for a number of reasons.
பல காரணங்களை முன்னிட்டு தேவன் அப்படி செய்தார்.
Firstly, he did it that so man would not get the credit for winning this war.
முதலாவதாக அந்த யுத்தத்தை ஜெயித்து அதில் வருகிற மகிமையை மனிதன் தனக்கென்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக செய்தார்.
And secondly, he was looking for a certain kind of man.
இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட ரகமான மனிதரை அவர் தேடிக்கொண்டிருந்தார்.
You see, 300 is the number of walking with God.
300 என்ற லக்கம் தேவனோடு கூட நடக்கிறதற்கு அடையாளமான ஒரு லக்கமாகும்.
When the saint Enoch in the Old Testament reached the age of 300, he began to walk with God, the Bible tells us.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஏனோக்கை பார்க்கும்போது அவனுக்கு 300 வயதான போது அவன் தேவனோடு சஞ்சரிக்க துவங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது.
You see, it doesn't take a lot of people to win the battle. It takes a certain kind of people.
யுத்தத்தை ஜெயிப்பதற்கு அதிகமான ஆட்கள் தேவை என்று இல்லாமல் யுத்தத்தை ஜெயிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ரக மனிதர்கள் தேவையாகிறார்கள்.
God would rather have 300 people who are walking with God than 32,000 who don't walk with God.
தேவனோடு கூட நடைபயிலாத 32,000 பேரை தன்னோடு வைத்திருப்பதற்கு பதிலாக தன்னோடு கூட நடக்கிற 300 பேரை தேவன் தன்னோடு கூட வைத்துக் கொள்வார்.
You see, Jesus trained only 12 men to start the New Testament church.
புதிய ஏற்பாட்டு கால சபையை ஆரம்பிப்பதற்கு இயேசு 12 அப்போஸ்தலரை தான் தெரிந்து கொண்டார்.
And then later he appointed only 70.
பிற்பாடு 70 பேரை மாத்திரம் தான் நியமித்தார்.
Who were qualified in his qualification to do what he called them to do.
தான் அவர்களை எதை செய்யும்படி அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை தகுதிப்படுத்தினார்.
And these men established the New Testament church.
அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையை ஸ்தாபித்தார்கள்.
You see, there has to be enough people who are like salt.
உப்பை போன்று இருக்கிற போதுமான அளவு ஆட்கள் இருந்தால் போதும்.
Jesus said, you are the salt of the earth.
இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
But if you lose your savor, you're not good for anything.
ஆகிலும் நீங்கள் உங்கள் உப்பின் சாரத்தை இழந்து விட்டால் நீங்கள் ஒன்றுக்கும் பயன்பட மாட்டீர்கள்.
And then you'll be trodden underfoot of ungodly people.
அப்பொழுது தேவ பக்தியற்ற அஞ்ஞான மக்கள் காலின் கீழ் போட்டு உங்களை மிதிக்கும்படி கீழே கொட்டப்பட்டு விடுவீர்கள்.
Now in the days of Jesus there were 3 major usages of salt.
இயேசுவின் நாட்களிலே 3 பிரதான காரணங்களுக்காய் உப்பு பயன்படுத்தப்பட்டது.
They used salt to flavor food. It was a flavoring.
ஆகாரத்துக்கு சுவையூட்டக்கூடிய ஒரு பொருளாய் உப்பை பயன்படுத்தினார்கள்.
And they used salt as a preservative to preserve fish and other foods to keep them longer.
மீனையும் பல உணவு பண்டங்களையும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக பதப்படுத்த உப்பை பயன்படுத்தினார்கள்.
And they used salt to treat wounds and infections.
காயங்கள் அழுகி கெட்டு போய்விடாதபடிக்கு பாதுகாக்க குணமாக்கும் மருந்தாய் உப்பை பயன்படுத்தினார்கள்.
In the book of Job chapter 6 and verse 6 it says this.
யோபின் புத்தகம் 6 அதிகாரம் 6 வசனம் இதை சொல்லுகிறது.
Can that which is unsavory be eaten without salt?
ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக் கூடுமா என்று யோபு 6:6 வாசிக்கிறோம்.
And so this tells us that salt was needed to bring flavor to food.
இதிலிருந்து நம்முடைய ஆகாரத்துக்கு ருசியூட்ட வேண்டுமானால் அதற்கு உப்பு தேவை என்பதை அறிகிறோம்.
Now Jesus said, we Christians are supposed to be like salt.
இப்பொழுது இயேசு சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியில் உப்பை போல் இருக்க வேண்டும்.
Christians who live righteously.
நீதியான வாழ்க்கையை வாழும் கிறிஸ்தவர்கள்.
Christians who pray effectively.
ஊக்கமாய் ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள்.
You see, Christians who take hold of God in prayer.
ஜெபத்திலே தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளும் கிறிஸ்தவர்கள்.
These are the people who give flavor to their city they live in.
இவர்கள் எல்லாரும் தாங்கள் வாழும் பட்டணத்திற்கு உப்பை போல ருசியூட்டும் மக்கள் ஆவார்கள்.
To the home they live in.
அவர்கள் வாழும் வீட்டிலே உப்பை போல் சுவையூட்டுகிறவர்கள்.
And their presence makes their city acceptable to God.
அவர்கள் இருந்தாலே போதும், அவர்கள் சமூகமே அவர்கள் பட்டணத்தை தேவன் அங்கீகரிக்கப்படும் செய்துவிடும்.
You see, our presence here in the earth commends the earth to God's grace and favor.
இந்த பூமியிலே வாழும் போதே நம்முடைய பிரசன்னமே தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் இந்த பூமிக்கு பெற்றுத்தரும்படி அது செய்கிறது.
Without Christians who are salt in the earth,
பூமியிலே உப்பாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றி,
there would be nothing that makes this earth acceptable to God.
வேறு ஒன்றும் இந்த பூமியை தேவனால் அங்கீகரிக்கப்படும்படி செய்யவே முடியாது.
Because they are here, God continues to deal with the earth in grace and mercy.
ஏனென்றால் தொடர்ந்து தேவன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பூமிக்கு தயை செய்வதற்கு அவர்கள்தான் அத்தியாவசியமாகிறார்கள்.
And so God continues to show grace and mercy to the peoples of this earth because we are here as salt.
நாம் உப்பாக இந்த பூமியில் வாழ்கிறபடியினால் தேவன் தொடர்ந்து தம்முடைய கிருபையை இரக்கத்தை தயவாய் இந்த பூமியின் மேல் பொழிகிறார்.
And so you as a Christian are the salt of the earth.
ஆகவே ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிற நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
But if you lose your flavor,
ஆனாலும் உங்கள் உப்பின் சாரத்தை நீங்கள் இழந்து விட்டால்,
and there are no Christians in the city which are salt,
உப்பை போல இருக்கிற கிறிஸ்தவர்கள் பட்டணத்தில் பலர் இல்லாவிட்டால்,
ungodly people will overrule in that city,
அவபக்தியான துன்மார்க்கர் அந்த பட்டணத்தை ஆளுகை செய்து மிதித்து போடுவார்கள்.
We need to understand this principle.
இந்த பிரமாண விதிமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Now it is never God's will that judgment due to the wicked should come upon the righteous.
துன்மார்க்கர் நிமித்தமாய் நியாய தீர்ப்பு நீதிமான்களை வாரிக்கொண்டு போவது தேவனுடைய சித்தமே அல்ல.
Now we need to make a difference between two things.
இரண்டு காரியங்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை நாம் உண்டு பண்ணியாக வேண்டும்.
Christians will have persecution because of righteousness sake.
கிறிஸ்தவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டு உபத்திரவப்படுவார்கள்.
But there is a difference between that and judgment upon the wicked.
ஆகிலும் துன்மார்க்கர் நிமித்தம் வரும் நியாய தீர்ப்புக்கும் அதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு.
Persecution comes from unrighteous people unto righteous people.
துன்மார்க்கரிடமிருந்து உபத்திரவம் நீதிமான்களுக்கு வந்து சேரும்.
Judgment comes from God because of unrighteousness.
ஆனால் நியாய தீர்ப்போ அநீதி நிமித்தமாய் துன்மார்க்கர் நிமித்தமாய் தேவனிடமிருந்து வரக்கூடிய ஒன்று.
That's why God said in 2 Timothy 3 in verse 12.
அதனால்தான் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார்.
He said, all who that will live godly lives in Christ shall suffer persecution.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
If you are a Christian living for God, you will suffer some persecution.
நீங்கள் தேவனுக்காய் வாழும் உண்மை கிறிஸ்தவராய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஏதோ ஒரு விதத்தில் துன்பப்படுவீர்கள்.
Because the Bible tells us that it's by much tribulation that we must enter the kingdom of heaven.
ஏனென்றால் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
But the righteous should never be included upon God's judgment upon the wicked.
ஆனாலும் துன்மார்க்கர் மேல் தேவன் அனுப்புகிற நியாய தீர்ப்பில் ஒருபோதும் நீதிமான் பங்காளியாய் மாறிவிடக் கூடாது.
Those who are salt in the earth will not be condemned with the unrighteous.
பூமிக்கு உப்பாய் இருக்கிறவர்கள் ஒருபோதும் இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கரோடு நியாயம் தீர்க்கப்படுவதில்லை.
That's what Exodus chapter 11 and verse 7 means.
இதைதான் யாத்திராகமம் 11 அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது.
It says, but against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast, that you might know that the Lord that put a difference between the Egyptians and between Israel.
ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாயினும் தன் நாவை அசைப்பதில்லை என்றார்.
You see, the plagues came upon Egypt. They did not come upon the area where the Israelites were living.
எகிப்தின் மீதெங்கும் கொள்ளை நோயும் வாதையும் வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் குடியிருந்த பகுதியை அது எட்டி கூட பார்க்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
God made a difference between the two.
இவர்கள் இருவருக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
Now, in Genesis chapter 18, God is about to destroy Sodom and Gomorrah.
இப்பொழுதும் ஆதியாகமம் 18 அதிகாரத்தை பார்ப்போமானால் சோதோம் குமோரா பட்டணத்தை தேவன் அழிக்க தீர்மானித்து விட்டார்.
And God said, shall I hide this thing from my friend Abraham?
தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போகிற இந்த காரியத்தை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமிடம் மறைப்பேனோ?
And so he comes to talk to Abraham.
ஆகவே ஆபிரகாமோடு கூட பேசும்படி வருகிறார்.
He said, I'm going to destroy Sodom and Gomorrah because the wickedness has come up before me.
சோதோம் குமோரா பட்டணத்தினுடைய துன்மார்க்கம் எனக்கு முன்பாக வந்து எட்டி இருக்கிறபடியால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்.
That is amazing because God called Abraham his friend.
ஆபிரகாமை தேவன் தன் சிநேகிதன் என்று அழைக்கிற காரியம் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா?
And Genesis 18 in verse 17, it tells us this.
ஆதியாகமம் 18 அதிகாரம் 17 வசனம் இதை சொல்லுகிறது.
And God said this, he said, and the Lord said, shall I hide from Abraham the thing that I will do?
தமிழிலே 18 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
Isn't it amazing that God would do this?
தேவன் இப்படி செய்யும் செயல் உண்மையாகவே நமக்கு ஆச்சரியம் ஊட்டுகிறது அல்லவா?
He said, I can't destroy those two cities until I've talked it over with my friend Abraham.
என் சிநேகிதனாகிய ஆபிரகாமோடு இந்த காரியத்தை குறித்து நான் கலந்து பேசினால் ஒழிய அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார்.
And so God comes down and he says, listen Abraham, this is what I need to do.
ஆகவே தேவன் இறங்கி வந்தார். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே கவனித்து கேள், இதைதான் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார்.
And so Abraham said, but you can't do that.
ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே நீர் அதை செய்ய முடியாதே.
And so God listens to him.
ஆகவே தேவன் அவனுடைய சொல்லை இப்பொழுது கவனித்து கேட்கிறார்.
Abraham said, well, if there are 50 righteous people in that city, you can't destroy it.
50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார்களானால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்க முடியாது என்று சொல்லுகிறார்.
And God said, okay.
பரவாயில்லை, அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
And so they couldn't find 50 righteous people.
தேடி பார்த்தால் 50 நீதிமான்கள் பட்டணத்தில் இல்லை.
So Abraham said, okay, if you can find 45 righteous people, you can't destroy the city.
பரவாயில்லை ஆண்டவரே, ஆனாலும் 45 நீதிமான்களை கண்டுபிடிப்பீரானாலும் பட்டணத்தை அழிக்க கூடாது என்று சொல்லுகிறார்.
And so this continued on.
இந்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது.
And finally Abraham said, look, God. If there's only 10 righteous people, you've got to spare this city.
கடைசிலே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, பாரு ஆண்டவரே, 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நீர் பட்டணத்தை அழிக்க கூடாது என்று சொல்லுகிறார்.
But they couldn't find even 10 righteous people in the city.
ஆனாலும் 10 நீதிமான்களை கூட அந்த பட்டணத்தில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
There was not enough salt in the city to save it.
அந்த பட்டணத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க காப்பாற்ற போதுமான உப்பு இல்லை.
If there were just 10 righteous Christians in that city, they would have been spared.
10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்திருப்பார்களானால் அந்த பட்டணத்து மக்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள்.
That's an amazing thing, you know.
உண்மையாகவே இது கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா?
And so God said to Lot, you've got to get out, the city is going to be destroyed now.
ஆகவே இப்பொழுது தேவன் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், உடனே நீ பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டும், பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்.
And we know the story how the wife of Lot, her heart was linked to that city.
லோத்தின் மனைவியின் இருதயம் எப்படி அந்த பட்டணத்தோடு இணைந்து இருந்தது என்று நமக்கு தெரியும்.
And God said, flee the city and don't turn around and look back.
தேவன் சொன்னார், பட்டணத்தை விட்டு ஓடிப்போ, திரும்பி பாராதே, பின்னிட்டு பாராதே.
But as they were fleeing the city, his wife stopped and turned around to look back.
அவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வரும் நேரத்தில் அவனுடைய மனைவி திரும்பி பின்னிட்டு பார்த்தாள்.
That's where her pull was towards that city. That's where her heart was.
அவளுடைய ஈர்ப்பு எல்லாம், அவளுடைய இருதயம் எல்லாம் அந்த பட்டணத்திலேயே லயித்து கிடந்தது.
And instantly she was turned into a pillar of salt.
உடனடியாய் அவள் உப்பு தூணாய் மாறினாள்.
As volcanoes began to erupt around them and a devastation was taking place.
சுற்றிலும் எரிமலைகள் வெடித்து சிதற பெரும் நாசங்கள், பெரும் அழிவுகள் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருந்தன.
Lot's wife looked back and she was turned into a pillar of salt.
லோத்தின் மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள்.
And that was a testimony that there were not enough salt in the city to save it.
அந்த பட்டணத்தை காப்பாற்றக்கூடிய போதுமான அளவு உப்பு அங்கே இல்லை என்பதற்கு ஆதார சான்றாய் அது அமைந்து விட்டது.
You see, God doesn't need a lot of people.
பாருங்கள், அதிகமான ஆட்கள் தேவை என்ற அவசியம் தேவனுக்கு இல்லை.
He needs a few faithful people in the city who will serve God righteously.
நீதியோடு தேவனை சேவிக்கக்கூடிய வெகு சிலர் பட்டணத்தில் இருந்தால் தேவனுக்கு போதுமானது.
Who will pray for their city.
தங்கள் பட்டணத்துக்காய் உண்மையாய் ஜெபிக்கக்கூடியவர்கள்.
Who will intercede for their city.
தங்கள் பட்டணத்து மக்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிற மக்கள்.
Who will take hold of God for their city.
தங்கள் பட்டணத்துக்காய் தேவனை பற்றி விடாப்பிடியாய் கேட்கிற மக்கள் கூட்டம்.
They become salt in that city.
அவர்களே அந்த பட்டணத்தின் உப்பாய் மாறுவார்கள்.
Which is acceptable to God.
அது தேவனால் அங்கீகரிக்கப்படும்.
And God says, I will visit that city because there is some people who are salt in it.
அப்பொழுது தேவன் சொல்லுவார், உப்பாய் எனக்கென்று சிலர் அந்த பட்டணத்தில் இருக்கிறபடியால் இப்பொழுது அந்த பட்டணத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளும்படி அதை ஆசீர்வதிப்பேன்.
It doesn't take a lot of people.
அதிகமான ஆட்கள் அதற்கு அவசியம் இல்லை.
Now there may be many, many of you have been praying in your city in which you live or your town in which you live.
நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்காகவோ உங்கள் ஊருக்காகவோ அதிக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பலர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம்.
You may be the only Christians there.
அந்த ஊரிலேயே நீங்கள் ஒருவர் தான் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம்.
But God has purposed to move worldwide across the world with revival.
ஆகிலும் உலகம் முழுவதும் உலகம் தழுவிய ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்று தேவன் தன் இருதயத்தில் தீர்மானித்து விட்டார்.
And he's looking for people who are salt in their cities.
தங்கள் பட்டணத்திலே உப்பை போல் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காய் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
Your prayers will be heard by God.
உங்கள் ஜெபங்கள் தேவனால் கேட்கப்படும்.
Because he sees you are salt.
ஏனென்றால் நீங்கள் உப்பாய் இருப்பதை அவர் பார்க்கிறார்.
He will not destroy your city, he will visit it.
உங்கள் பட்டணத்தை அவர் அழிக்க மாட்டார், உங்கள் பட்டணத்தை அவர் சந்திப்பார்.
And because of you who are salt in your cities, many will come to the Lord in these end times.
உங்கள் பட்டணத்தில் உப்பாய் இருக்கிற உங்கள் நிமித்தம் இந்த கடைசி நாட்களில் அநேகர் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள்.
And I want to encourage you today to stay faithful to God and keep praying.
உண்மையாய் தொடர்ந்து தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Because God said he will come to your city.
ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்டணத்துக்கு வருவேன்.
So be faithful to him.
ஆகவே அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள்.
Continue to be salt in that city.
தொடர்ந்து நீங்கள் இருக்கும் ஊரிலே உப்பாய் இருங்கள்.
And you will see the glory of God manifest there.
தேவனுடைய மகிமை உங்கள் பட்டணத்தில் வெளியரங்கமாவதை நீங்கள் காண்பீர்கள்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Lord, we thank you for every praying person around the world today.
கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
We thank you for those people who are salt in their cities.
தங்கள் ஊரிலே பட்டணத்திலே உப்பாக இருக்கும் ஒவ்வொருவருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
Many of those women who just continue to pray day after day.
பல நாட்களாய் தொடர்ந்து அநேக சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
Without any answers being heard from heaven.
பரலோகத்திலிருந்து இதுவரை ஒரு பதிலும் பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
But Lord, you said you will come because of them.
ஆனாலும் ஆண்டவரே, இவர்கள் நிமித்தமாய் நான் வருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன்.
We thank you for those who are salt, Lord.
உப்பாய் இருக்கிறவர்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
And we thank you, Lord, in these end times you will visit them with the mighty outpouring of your spirit.
இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையான அருள்மாரியின் மூலம் நீர் இவர்கள் பட்டணத்தை சந்திக்க போகிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you today.